السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وما الحياة الدنيا إلا لعب ولهو ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நம்பிடனுமாகிய எல்லாமே அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாமுகள், நாதாக்கள், சான்றோர்கள் அத்தனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அத்தனை முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகை படைத்து உலகிலே பல கோடி படைப்பினங்களை படைத்து குறிப்பாக தன்னை பற்றிய அறிவை, தன்னை விளங்கிக் கொள்ளுகிற தன்மையை உருவாக்குவதற்காக, அதை பறைசாற்றுவதற்காக மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகத்திற்கு ஒரு தெளிவான வாழ்வையும் வாழுகின்ற முறைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். மனித வாழ்விலே பலவிதமான பருவங்கள், அவன் இந்த உலக வாழ்வை முடிப்பதற்குள்ளாக அந்த பருவங்களை கடந்துதான் வர வேண்டியிருக்கிறது. அந்தந்த பருவங்களிலே அவனுடைய நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை அன்னதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு அல்லாஹ் வழிகாட்டியும் தந்திருக்கிறான். மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிற எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தராமல் இருந்ததில்லை. எல்லா துறைகளை பற்றியும் மனித சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை குணாதிசயங்களையும் நடைமுறைகளையும் நாகரிகங்களையும் அனைத்துமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். செயல்முறையாகவும் சொல்லின் மூலமாகவும் அதை நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹ் திருமறையிலே சொல்வது போன்று உமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபும் வலகுவன், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் மீனுமே அல்லாமல் தவிர வேறு இல்லை. உலக வாழ்க்கை என்பதே விளையாட்டுத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே பல இடங்களிலே சொல்லுகிறான், இன்னமல் ஹயாத்து துன்யா லைபும் வலகுவும், நிச்சயமாக இந்த உலக வாழ்வு என்பது விளையாட்டையும் வீணையும் கொண்டது என்று சொல்லுகிறார். இந்த திருக்குறானிலே வருகிற விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து பார்க்கிற போது ஒன்று நமக்கு தெளிவாக புரிகிறது, மனித வாழ்க்கைக்கு விளையாட்டு என்பது மிக இன்றியமையாதது, அது அவசியம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த விளையாட்டை, இந்த உலகத்தை எப்படி மனிதன் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டுமோ, ஏன்னா உலகம் இல்லாமல் மறுமையை அடைய முடியாது, எனவே இந்த உலகத்தை அவன் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்குத்தான் உலக வாழ்க்கையிலே விளையாட்டையும் பயன்படுத்த வேண்டும். வாழ்வே விளையாட்டாக போய்விடக்கூடாது, வாழ்க்கையே விளையாட்டாக போய்விடக்கூடாது. விளையாட்டு வாழ்க்கைக்குள்ள விளையாட்டும் ஒரு அங்கம், அது ஒரு பகுதி. விளையாடுவதற்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வயது வரம்பு கிடையாது, சிறு பிள்ளைகள் தான் விளையாட வேண்டும், பெரியவர்கள் விளையாடக்கூடாது என்பது கிடையாது. முதுமை காலத்திலும் விளையாடலாம், விளையாட்டின் மூலமாக மனிதனுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுகிறது, மனிதனுக்கு உற்சாகம் ஏற்படுகிறது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவனை நோய் தொற்றுவது ரொம்ப அரிது. யாரை சீக்கிரம் நோய் தொற்றும் என்றிருந்தால் இருக்கிறது என்று சொன்னால் மனம் பலகீனமானவன், உள்ளத்தால் பலவிதமான கவலைகளை உள்ளத்திலே அடக்கிக் கொண்டு சோர்வுற்று இருக்கிறானே அவனுடைய உடலும் பலகீனப்பட்டு போய்விடும். எனவே எந்த நோயாக இருந்தாலும் அவனை சீக்கிரமே பற்றிக் கொள்ளும். எனவேதான் ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழ்கிற போது ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையை போன்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும், எதையாவது கேட்க வேண்டும் என்றிருந்தால் ஆரோக்கியத்தை கேளுங்கள். இந்த ஆரோக்கியம் இருந்தால் எல்லாமே வந்துவிடும். செல்வத்தை கொடு என்று கேட்பதை விட, எனக்கு பதவியை கொடு என்று கேட்பதை விட சரீரத்திற்கான ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஆரோக்கியம் கிடைத்துவிட்டால் எல்லாமே வந்துவிடும். பலகீனம் அவனை விட்டு போய்விடும். அந்த ஆரோக்கியத்திற்கு மனிதனுக்கு மகிழ்ச்சி அவசியம் தேவைப்படுகிறது. இந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது விளையாட்டு. அதற்காக எல்லா விளையாட்டையும் விளையாடலாம் என்று இங்கே சொல்லப்படவில்லை. மனித உடலுக்கு எது ஆரோக்கியத்தை தருமோ அப்படிப்பட்ட விளையாட்டுகளை இஸ்லாம் அனுமதிக்கிறது, அதை வலியுறுத்துகிறது, அதை ஊக்குவிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொறுப்பு மிக்கவர்கள். இந்த உலகத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்பு இருக்கிறதே இந்த உலக மக்களிலே, மனித சமுதாயத்திலே, மனித இனத்திலே அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு பெரிய பொறுப்பு. வெறும் நபித்துவத்தை மக்களுக்கு எத்தி வைப்பது மட்டுமல்ல, மனித வாழ்க்கை முழுவதுமே சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலை. மனித வாழ்க்கை முழுவதுமே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் அதில் இருக்கிற குறைபாடுகளை அகற்றி, தீமையை அகற்றி, அத்தனை மனித சமுதாயத்தையும் சீர்திருத்துகிற ஒரு மிகப்பெரிய பணி. அதில் அரசியல் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, வியூகம் இருந்தது. எல்லா நேரத்திலும் தன்னையும் தனது சமுதாயத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி விழிப்போடு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று ஒரு ஓரிரு மனைவி அல்ல, ஏழு காலத்திலே 9 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே முனாபிக்குகளுடைய சூழ்ச்சிகள், இன்னொரு பக்கத்திலே குறைசிகளுடைய சூழ்ச்சிகள். இது அத்தனையுமே தாங்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிலே வாழும் காலமெல்லாம் எந்த டென்ஷனும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மன அழுத்தமும் இருந்ததில்லை. சில நேரங்களிலே சில நிலைகளிலே அவர்கள் மனம் அழுத்தமாக இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் வசனங்களை இறக்கி கொடுத்தவுடைய ஆறுதல் படுத்தி இருக்கிறான் என்ற செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் எப்ப பார்த்தாலும் டென்ஷன் அந்த மாதிரி இருந்ததில்லை. ஆனா நாம இன்னைக்கு வாழ்றோம், குறைவான பொறுப்பு தான், குறைவான ஒரு செயல்பாடுகள் தான், எப்ப பார்த்தாலும் டென்ஷன். வீட்டில் வந்தாலும் டென்ஷன், கடையில் போனாலும் டென்ஷன். அதன் காரணமாக என்ன ஆகிறது? உடலுடைய அத்தனை உறுப்புகளும், உடலுடைய அத்தனை பாகங்களும் பலகீனப்பட்டு போய்விடுகின்றன. அதன் காரணமாக இல்லாத நோய்களும் வியாதிகளும் நம்முடைய உடலில் வந்து சேர்ந்து கொள்கிறது. இதற்கு இடமளிக்க கூடாது என்று சொன்னால், அவரிடத்திலே இஸ்லாம் சொல்லித் தருகிற நிலை என்னவென்று சொன்னால், உலகம் வாழும் காலமெல்லாம் மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய பயிற்சிகள், அது விளையாட்டின் மூலம் கிடைத்தாலும் சரி, வேறு விதமான பயிற்சிகளின் மூலம் கிடைத்தாலும் சரி, அவைகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மனிதன் தன்னுடைய உடலை எந்த நேரத்திலும் சரியான நிலையில வைத்திருக்க வேண்டும். நமக்கெல்லாம் கூட நம்முடைய கடமை சம்பாதிப்பது, வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பது, பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது, இதோடு மட்டும் நின்று விடுகிறது. ஆனால் சஹாபாக்களது பொறுப்புகள் அப்படி இருக்கவில்லை. இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டியது இருந்தது, இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டியது இருந்தது. போருக்காக வேண்டி இஸ்லாத்திற்கு எதிராக போர் தொடுக்கப்படும், ஆனால் அதை எதிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. இதற்காக எல்லா நேரத்திலும் தங்கள் உடலை அவர்கள் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தொடர்பான விளையாட்டுகளை அனுமதித்தார்கள். அம்பு எய்தி விளையாடும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டார்கள். அம்பு எய்துவதிலே இரண்டு விதமான பயன்கள் இருக்கிறது. ஒன்று உடற்பயிற்சி இருக்கிறது, இன்னொன்று மூளைக்கும் அதிலே வேலை இருக்கிறது. குறிப்பாக அம்பு
சிந்தனையும் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்படுகின்றன. ஒரே ஒன்றை நோக்கி மட்டுமே குறிக்கோளாக வைக்கப்படுகிறது, ஒருமுகப்படுத்தப்படுகிறது. சிந்தனைக்கு மூளைக்கு வேலை இருக்கிறது, அவயவங்களுக்கு வேலை இருக்கிறது, உறுப்புகளில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் வேலை இருக்கிறது. எனவே அம்பெய்தி உங்களது பிள்ளைகளுக்கு அம்பெய்தி கற்றுக் கொடுங்கள். அவர்கள் பருவயது அடைந்து விட்டால் செல்லாலசம் வலியுறுத்தினார்கள். பெருமானார் செல்லாலசம் அவர்கள் வலியுறுத்தி கூடிய அந்த வார்த்தையை சாபாக்கள் வயதான காலத்திலும் 70-80 வயதான காலத்திலும் கூட அம்பு எய்துகிற அம்பு குறிபார்த்து அம்பு எய்துகிற பயிற்சி அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. குதிரைகளை வைத்து செல்லாலசம் பந்தயம் நடத்தியிருக்கிறார்கள். பந்தயம் நடத்தியிருக்கிறார்கள் சொன்னா நம்ம ரேஸ் கிளப்ல நடக்கிற பந்தயத்தை போன்று யாரும் எண்ணிக்கொள்ளக் கூடாது. குதிரை பந்தயம் வலுவான குதிரைகளே வீரர்களை உட்கார வைத்து இரண்டு பேர்களுக்கும் பந்தயம் வைப்பார்கள். 6 கிலோமீட்டர் 6 மைல் தூரம் வரையிலும் வேகமாக செல்ல வேண்டும். எது முந்தி செல்கிறதோ அதற்கு பரிசு கொடுப்பார்கள். வலுவிழந்த குதிரைகளுக்கு 1 மைல் தூரம் வரையிலும் பந்தயம் வைப்பார்கள். ஒட்டக பந்தயம் நடத்தி இருக்கிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஒட்டகம் ஒன்று இருந்தது. அந்த பந்தயத்திலே கலந்து கொள்ளும் ஒவ்வொரு வருடமும் அந்த ஒட்டகம் தான் எல்லாத்தையும் விட முன்னணியிலே வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்த ஒட்டகம் தான் எல்லா ஆண்டும் ஜெயிக்கும். ஒரு ஆண்டு ஒரு காட்டறிஞர் ஒருவர் தன்னுடைய ஒட்டகத்தை கொண்டு வந்தார். அதை போட்டிக்கு விட்டார். போட்டி நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தோற்று போய்விட்டது. தோற்று போன உடனே எல்லா சஹாபாக்களுக்கும் கவலை ஏற்பட்டு விட்டது. மனதிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்று விட்டது, கவலை அடைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டிருக்க வேண்டும். ஜெயித்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹு தஆலா நீ வெற்றி அடைய விடமாட்டான், ஜெயிக்கவே விடமாட்டான். மனிதர்களுக்கும் அப்படித்தான், எல்லா நேரத்திலும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. ஜெயித்துக் கொண்டே இருப்போன் அல்லாஹு மட்டும்தான். படைப்பினங்கள் அனைத்தும் தோல்வியை சந்திக்க வேண்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கற்பித்துக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு எது அவசியமோ அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் விளையாடுகிறார்கள், அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு நாம ஒன்று சேர்க்க முடியாது. அவருடைய விளையாட்டு ஒரு விளையாட்டிலே 2 வகையான விளையாட்டுகள் இருக்கின்றன. ஒன்று உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி விளையாடுகின்ற விளையாட்டுகள், ஓட்டப்பந்தயம், நீச்சல் போட்டி, சறுக்கல் போட்டி போன்ற விளையாட்டுகள் இருக்கிறது. இது உடல் பயிற்சி, உடலுக்கு வலுவை சேர்க்கும், அதில் மகிழ்ச்சியும் இருக்கிறது. இன்னொன்று உடற்பயிற்சி இல்லாத விளையாட்டு, நமது பிள்ளைகளுக்கு விளையாடுவதை போல வீடியோ கேம் டிவியில பார்த்து கேம் விளையாடுறது. இந்த கேம் விளையாட்டுகள் இருக்கிறது அவர்களை முடக்கிவிடும். ஒரு இடத்துல மணிக்கணக்கான நேரங்கள் வீடியோ கேம் விளையாட்டை கொண்டு வந்ததன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிறது அந்த கம்பெனி. ஏன்னா அந்த பிள்ளைகளிடத்தில் அவருடைய சுவையை தெரிந்து அந்த விளையாட்டிலே ஈடுபடுகிறார்கள். நீண்ட நேரம் இதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிறைய செலவு, நேரம் செலவாகிறது, பணம் செலவாகிறது. மனம் ஒரு இடத்திலே இருப்பதன் காரணமாக விரிவடைவது கிடையாது, அவருடைய மூளை விரிவடைவதில்லை. எனவேதான் இப்படிப்பட்ட விளையாட்டுகளை இஸ்லாம் தடுக்கிறது. செஸ் விளையாட்டும் அப்படி போன்ற ஒரு விளையாட்டு தான். எல்லா வீடுகளிலும் கேரம் போர்டு இருக்கிறது. இந்த கேரம் போர்டு கூட இஸ்லாத்திற்கு ஒப்பான, இஸ்லாம் வலியுறுத்துகின்ற விளையாட்டு அல்ல. அதுவும் தடுத்து சொல்கிறது, சுண்டி விளையாடுவது. அது நம்ம இன்னைக்கு அந்த ரவுண்டு வச்சு காயின் வச்சு சுண்டி விளையாடுகிறோம். அந்த காலத்தில் அவர்கள் கல்லு சிறிய பொடிக்கற்களை வைத்து சுண்டி விளையாடுவார்கள். அது இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட விளையாட்டுகளை கூடாது என்று நமக்கு தடை விதித்திருக்கிறது. ஏன்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனிதன் விளையாடுவதாக இருந்தாலும் சரி, அவனது ஆரோக்கியத்திற்கு அது பயன்பட வேண்டும். எல்லா விளையாட்டும் ஆரோக்கியமான விளையாட்டுகள் அல்ல. விளையாட வேண்டும், அந்த விளையாட்டுகள் ஆரோக்கியத்திற்கு பயன்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு நீச்சல் போட்டியிலே கலந்து கொள்வார்கள். நம்மெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாது இல்லையா, பெருமானார் சலாசனுக்கு எவ்வளவு வேலைப்பாடு இருந்தது, எவ்வளவு பொறுப்புகள் இருந்தது. அத்தனையிலும் பெருமானார் அவர்கள் இப்படியும் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 தோழர்களை நீச்சல் போட்டியிலே கலந்து கொள்ள சொல்வார்கள். ஒரு குளத்திலே 2 பேர்களாக நீச்சலே யார் முந்தி செல்கிறாரோ, முந்தி செல்பவர் பின்னால் வருவோரை அப்படியே பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாவது பெருமானார் சல்லாசனும் அபூபக்ர சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இதே ஒரு நீர்நிலையில் நீச்சல் போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி வெற்றி பெற்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவருடைய கழுத்தை பிடித்துக் கொண்டார்கள். இந்த மாதிரியான விளையாட்டுகள் இஸ்லாம் அனுமதிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளையாடவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மனைமார்களோடு விளையாட வேண்டும். விளையாடாத ஒரே ஆள் அவங்கதான். அவர்களிடத்திலே விளையாட வேண்டும். அவர்களிடத்திலே தமாசாக பேச வேண்டும். மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். ஒரு சாபி ஜுபைர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி இடத்திலே வந்தார். திருமணம் முடித்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து செய்தியை சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ திருமணம் முடிப்பது பிடித்திருப்பது கன்னி பெண்ணா அல்லது விதவை பெண்ணா என்று கேட்டார்கள். விதவை பெண்ணை தான் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? ஏன் ஒரு கன்னிப்பெண் உனக்கு கிடைக்கவில்லையா? ஒரு கன்னிப்பெண்ணை திருமணம் முடித்திருக்க கூடாதா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். அப்படி நீ கன்னிப்பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் நீ அவளிடத்திலே விளையாடுவாய், அவள் உன்னிடத்திலே விளையாடுவாள். நீ அவளை சிரிக்க வைப்பாய், அவள் உன்னை சிரிக்க வைப்பாள். இப்படி இருக்கும் அல்லவா என்று கேட்டார்கள். ஜாபிர்தான் பதில் சொன்னார்கள், யாரோ சொல்லலாம், உங்களுக்கு நன்றாக தெரியும், தந்தை இறக்கிற போது எந்த சொத்தையும் விட்டு செல்லவில்லை, ஆனால் ஏழு பெண்மக்களை என்னுடைய பொறுப்பிலே விட்டு விட்டு போய்விட்டார். ஏழு சகோதரிகள், அவர்களை பராமரிப்பதற்கும் அவர்களை ஒரு தாயை போன்று கவனித்து வருவதற்கும் ஒரு விதவை பெண்ணுதான் தகுதியானவள் என்ற காரணத்தினால் நான் விதவையை திருமணம் முடித்தேன் என்று சொன்னபோது பெருமானார் செல்லாலும் சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு அதிலே பரக்கத்து செய்வான் என்று சொன்னார்கள். இப்படி வீட்டிலும் விளையாட வேண்டும், வெளியிலும் விளையாட வேண்டும். விளையாடுவதை பற்றி இஸ்லாம் நமக்கு எல்லா விளையாட்டுகளையும் விளையாடக்கூடாது என்று தடை விதிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு பெருநாள் அன்று அபிசினியாவை சேர்ந்த கருப்பு நிற மனிதர்கள் பள்ளிவாசலுடைய முற்றத்தில் போர் ஆயுதங்களை வைத்தும் கேடயங்களை வைத்தும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். பெருநாள் அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான தினத்தில் தான் அப்படி எல்லாம் செய்ய முடியும். நம்ம பெருநாளைக்கு என்ன செய்வோம்? ஏதாவது சினிமா தியேட்டருக்கு கூட்டிட்டு போவோம். அது காஸ்ட்லியா அங்க இருக்கோ அங்க கூட்டிட்டு போயிடுவோம். இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. அந்த நேரங்களிலே மகிழ்ச்சி படுத்துகின்ற விளையாட்டுகளை பார்க்கலாம், பார்க்க செல்லலாம், விளையாடலாம். விளையாட்டுடைய சப்தத்தை கேட்ட உடனே நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். மஸ்ஜித் நபி ரசூலுல்லாஹியுடைய பள்ளிவாசலும் அவர்கள் பள்ளிவாசலுக்கு முற்றத்திலே விளையாடுகிறார்கள். ஐசா நாயகி சப்தத்தை கேட்டு வெளியிலே வருகிறார்கள். வந்து பார்த்தா விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சல்லாசும் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். எல்லாருமே அங்க நின்று இருக்காங்க. நான் வந்தபோது ரசூல்லா என்னை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷாவே இந்த விளையாட்டை பார்க்கிறாயா என்று கேட்டார்கள். ஆம், நான் பார்க்கிறேன் என்று நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோளிலே என்னுடைய தாடையை வைத்துக் கொண்டேன். அவரது காதுக்கு கீழாக அவருடைய கண்ணை ஒட்டுகிற அளவுக்கு நான் என்னை நான் நிறுத்தி மறைத்துக் கொண்டேன். அவர்கள் விளையாடுவதை நீண்ட நேரம் நின்று பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசையவே இல்லை. நான் பார்ப்பதற்காக வசதியாக அவர்கள் நின்று கொண்டார்கள், சளிப்படையவில்லை. நீண்ட நேரம் கழிந்த பிறகு நான் சொன்னேன், நான் போதும், பார்த்து விட்டேன் என்று சொன்னேன். அப்படியானால் சென்று விடு என்று சொன்னார்கள். முழு நேரம் வரையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக ஆயிஷா நாயகி என்ன செய்திருக்கிறார்கள்? அப்படி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுபோலத்தான் ஹதீஸ் கிரந்தங்களில் இது போன்ற நிறைய சம்பவங்கள் வருகின்றன. ஒரு முறை இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது இன்னொரு நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஏதாயிலும் இது மாதிரி ஏதாவது விளையாடிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தஹல உமர் கோபம் வந்துவிட்டது. அவர்கள் கீழே குனிந்து பொடிக்கற்களை எடுத்து விளையாடக்கூடிய அந்த வீரர்களை எரிந்தார்கள் விரட்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விரட்டாதீங்க, விட்டுருங்க, அவங்க விளையாடட்டும் என்று சொன்னார்கள். விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு விளையாட்டு இருக்க வேண்டும், அது அவசியம்தான். அதுக்காக வேண்டி மணிக்கணக்கான நேரம் உட்கார்ந்துருக்க கூடாது. இப்ப கிரிக்கெட் பார்க்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னாலும் பரவாயில்ல, தொழுக சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல, அப்படியே உட்கார்ந்துறது. அது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு விளையாட்டு, உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற விளையாட்டு அல்ல. ஒரு காலங்களில இதற்கு முன்னால் உள்ள தலைமுறையினர்கள் விளையாடுவார்கள், கால்பந்து, கூடைப்பந்து, இது மாதிரியான விளையாட்டுகள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். அதை விஞ்சி வந்து விட்டது இந்த கிரிக்கெட் விளையாட்டு. இது ஒரு சோம்பேறித்தனமான விளையாட்டு. இது பெரிய அளவில் சுறுசுறுப்பை ஏற்படுத்துகின்றது அல்ல, சுலோவாக ஒரு பந்தை எறிவார்கள் அடிப்பார்கள், அதை போய் மணிக்கணக்கான நேரம் உட்கார்ந்து பார்த்துருக்கிறோம். இதனால் உடலுக்கு மன அழுத்தம் உண்டாகும், உடலுடைய பாகங்கள் செயலிழந்து போய்விடும். நீண்ட நேரம் ஒரு மனிதர் உட்கார்ந்து பார்க்கிற போது உடலுடைய பல தொந்தரவுகள் உடலில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இப்படிப்பட்ட விளையாட்டுகள் அல்ல. இது அல்லாது எது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருமோ அப்படிப்பட்ட விளையாட்டுகளை நாம் விளையாட வேண்டும். அந்த விளையாட்டுகள் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்திற்கும் மரபிற்கும் பண்பாடுக்கும் எதிராக இருக்கக்கூடாது. அரைகுறை நிர்வாணமாக ஆடைகளை அணிந்து விளையாடுவது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்ப்பதும் சரி, அப்படி விளையாடுவதும் சரி. முஸ்லிம் பெண்களும் கூட அப்படி நிறைய பேர்கள் அப்படி விளையாடுகிறார்கள். முழுக்க முழுக்க அவரத்தை எல்லாம் வெளியிலே தெரிகிற அளவுக்கு அது இஸ்லாம் தடை செய்கிறது. அப்படிப்பட்ட விளையாட்டு கூடாது, அதை பார்ப்பதும் கூடாது. எந்த ஒன்று கூடாதோ, கலந்து கொள்வது கூடாது, அதை பார்ப்பதும் கூடாது. பொதுவாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்த அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு கலாச்சாரங்களும் நாகரிகங்களும் பண்பாடுகளும் அப்போதிருந்து ஆரம்பித்து விட்டன. இயல்பு அது, அதை மாற்றவெல்ல முடியாது. நமக்கு முன்னால் உள்ளவர்கள் உணவு வகைகளிலும் சரி, உடை உடுத்துவதிலும் சரி, நடப்பதிலும் பேசுவதிலும் நிதானிப்பதிலும் ஒரு விதமான பண்பாட்டுடையவர்களாக இருந்தார்கள். அதுபோல ஒவ்வொரு காலத்திலும் இருந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் அது மாதிரியான முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. மனித சமுதாயம் அந்தந்த காலத்திலே தன்னுடைய வாழ்வை இருந்து முடித்துக் கொண்டு போகிற போது பத்திரமாக தங்களது கலாச்சாரங்களை பண்பாடுகளை நாகரிகத்தை அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து விட்டுதான் போயிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையோடு அது பின்னி பிணைந்தது, அது இணைந்தே வந்திருக்கிறது. சில விளையாட்டுகள் சில கலாச்சாரங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்குமானால் அதன் பக்கம் நாம் போகக்கூடாது. பாவமான காரியத்தை தூண்டுகின்ற வகையில் இருக்குமானால் அதிலே போகக்கூடாது. இப்ப சூதாட்டம் என்ற வகைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ விளையாட்டுகள் மனிதனை பாவத்திலே கொண்டு போய் சேர்த்தும். அதற்கு போகவும் கூடாது, அதை பார்க்கவும் கூடாது. இது அல்லாது மனிதனுக்கு எந்த விதமான மார்க்க ரீதியான ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் விளையாடுகின்ற விளையாட்டுகள் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த ஜல்லிக்கட்டு, இது வந்து ஒரு சமூகத்திற்கு சொந்தமான விளையாட்டு அல்ல, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சொந்தமான விளையாட்டு அல்ல. ஆரம்ப காலத்திலே இருந்தே முற்காலத்து தமிழர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த விளையாட்டு இது. தமிழர்கள் தங்களது அந்த விளையாட்டை அந்த திருநாள் என்று சொல்கிற அந்த பொங்கல் திருநாளிலே அவர்கள் விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கும் மேலாக இது இந்த நாட்டில் இருந்ததாக வரலாறு சொல்லிக்காட்டுகிறது. எத்தனை எத்தனையோ தலைமுறையினர்கள் இது இந்த மனிதர்களோடு ஒன்றிணைந்த ஒன்று, இந்த மாநிலத்தோடு சேர்ந்த ஒன்று. அதை திடீரென நிறுத்த வேண்டும், பிரிக்க வேண்டும் என்றிருந்தால் அதை அனுமதிக்க முடியாது. ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், ஒரு மக்களுடைய கலாச்சாரம் அந்த மக்களிடத்திலிருந்து அதை பிரிக்க முற்படக்கூடாது. இஸ்லாமியர்களுக்கு என்றே தனியான கலாச்சாரமும் நாகரிகமும் பண்பாடும் இருக்கிறது. நாம் அதிலே ஏதாவது கை வைத்தால் நாம் விடுவோமா? அதுபோலதான் தமிழ் பேசுகின்ற தமிழர்கள் என்று சொல்லுகிற அத்தனை பேர்களுக்கும் அவர்களுக்குள்ள ஒரு நாகரிகம், அவர்களுக்குள்ள ஒரு பண்பாடு. இது ஏறு தழுவுதல் என்று சொல்லுவார்கள், மஞ்சு விரட்டி என்று சொல்வார்கள். வீரமாக, வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக ஆண்டுக்கு ஒரு முறை பாய்ந்து வருகின்ற காளைகளை அடக்குவதற்காக வேண்டி இளைஞர்கள் வீரத்தோடு அங்கே செயலாற்றுவார்கள். சமயங்களிலே சில விதமான விபத்துகளும் நடப்பதுண்டு. அதில் அந்த மாட்டினுடைய அந்த காளையினுடைய கொம்புகளில ஒரு வளையத்தை போடுவார்கள், புலிக்கொம்பினால ஒரு வளையம். அந்த வளையத்தை யார் எடுக்கிறாரோ, அதை அடக்கி எடுக்கிறாரோ அவர் வீரர் என்ற அடிப்படையில் அந்த வளையத்திற்குத்தான் சல்லி என்று சொல்லப்படும். அதுக்கு பின்னாலும் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாட்டினுடைய கொம்பில காசுகளை வைத்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் சில்லறை காசுகளை ஒரு முடிப்பாக வைத்து அதிலே கட்டி வைத்து விடுவார்கள். அதை அழைக்கிறவன் அந்த பரிசை எடுத்துக் கொள்வான். சல்லி காசு என்று சொல்கிற அந்த வார்த்தை தான் மருவி ஜல்லி என்ற நிலையிலே வந்தது, ஜல்லி கட்டு என்று வந்தது. இது எத்தனையோ வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மரபு, மனிதர்களுடைய தமிழர்களுடைய வீரத்திற்கு சான்றாக சொல்லப்படுகிற ஒரு மரபு. இது ஒன்றும் இஸ்லாத்திற்கு எதிரான விளையாட்டு அல்ல, ஆனால் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் அதை விரும்புவதும் இல்லை. தமிழர்கள் பண்பாடு என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதை அதிகமாக அவர்கள் தான் அதை கடைபிடித்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட இப்போது இருக்கிற அரசாங்கம் இதுபோன்று மனித சமுதாயத்திலே ஊறி போயிருக்கிற, இரண்டில் கலந்திருக்கிற சில நாகரிகங்களை, நடைமுறைகளை, கலாச்சாரங்களை அறுத்தெறிகின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. யாரையும் பார்ப்பதில்லை, முஸ்லிம்கள் என்றும் பார்ப்பதில்லை, மற்றவர்கள் என்றும் பார்ப்பதில்லை. அது எத்தனை ஆண்டு பழமையானதாக இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. முஸ்லிம்கள் அவர்கள் குரானிலே சொல்லப்பட்டதாக இருக்கட்டும், ரசூலுல்லாவால் அறிவிப்பு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை, இதை செய்யக்கூடாது என்ற நிலையிலே இருக்கிறார்கள். இப்போ பீட்டா அமைப்பு, இந்த அமைப்பு என்பது இப்ப நமக்கு தான் சமீப காலமாகத்தான் தெரியும். வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அமைப்பு, வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அமைப்பு என்றால் அவருடைய கொள்கை என்னவென்று சொன்னால், புசிப்பதற்காக கூட ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது, அறுக்கக்கூடாது என்பதுதான். சமீப காலங்களிலே ஒட்டகத்தை குருபானி கொடுப்பதை தடை வாங்கியது அந்த அமைப்பு தான். இதுபோன்ற நிறைய காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கைகளை பார்க்கிற போது கடலையை பிடிக்கிற மீனையும் கூட அது செத்து போனாலும் சரி அதை உட்கொள்ளக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. இது இந்த நாட்டினுடைய அந்த அமைப்பு அல்ல, வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. 2000 வருஷத்திலே இது இங்கு மும்பையிலே அதனுடைய தலைமையகத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். இந்தியாவில் இருக்கிற ஏராளமான, அதாவது விஐபிக்கள் அதில மெம்பர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு இதை தடை செய்கிறார்கள், நாளைக்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தடை செய்வார்கள். ஏற்கனவே ஒட்டக விஷயத்திலே தடை வாங்கி இருக்கிறார்கள். யாருமே மீன் சாப்பிடக்கூடாது, அது புசிப்பதற்காக வேண்டிய ஆடு மாடு ஒட்டகங்களை அறுக்கக்கூடாது, பூச்சிக்கொல்லிகளை கூட கொல்லக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. இது நம்முடைய நாட்டுக்கு ஒத்து வராது. உங்க நாட்டில் வேணா உங்க மனிதர்களிடத்திலே சொல்லிக் கொள்ளுங்கள், இங்க வந்து அது சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அமைப்புக்கு மத்திய மாநில அரசாங்கம் ரெண்டுமே முழு ஆதரவு கொடுக்கிறது. இதனுடைய விளைவு தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை எதிர்க்கிறார்கள், இங்கு இல்லாத பிற நாடுகளிலே வாழுகின்ற தமிழர்களும் அதை எதிர்க்கிறார்கள். முஸ்லிம்களும் தங்களது எதிர்ப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இவர்கள் இதை செய்கிறவர்கள் அடுத்து நம்முடைய கையிலே கை வைப்பார்கள் என்ற காரணத்தினால் இதற்காக வேண்டி எதிர்ப்பு கொடுக்க வேண்டும், எதிர்ப்பு குரல் எழுப்பப்பட வேண்டும். எல்லாருமே ரோசமற்றி இருந்துவிடக் கூடாது. மட்டிலும் அது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு விளையாட்டும் அல்ல. இஸ்லாம் அதை பற்றி, அதாவது ஆரோக்கியம் என்ற நிலையில தான் அதை பார்க்கிறதே தவிர மற்றபடி அதனுடைய மற்ற விஷயங்களை இங்கு நாம் கவனிக்க வேண்டியதில்லை. இது நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழியின்படி இது மாதிரியான விளையாட்டுகள் மனிதர்களுக்கு தேவையானவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற ருக்கானா என்று சொல்கிற ஒரு பெரிய மல்யுத்த வீரர், அவரை முறியடிப்பதற்கு யாருக்குமே முடியாது, இருமாப்பு பிடித்தவர், யாரு போறதாக இருந்தாலும் அவர்கள் அழைத்து கூப்பிடுவார், என்னிடத்துல மல்யுத்தத்திற்கு வருகிறாயா என்று வழிய போய் கூப்பிட்டேன்னு செய்வார், மல்யுத்தம் செய்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலையோரமாக போய்கொண்டிருக்கிறார்கள் அமைதியாக. ரசூலுல்லாஹி அழைத்து, முகமதே என்னுடன் மல்யுத்தம் செய்ய தயாரா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் என்று சொன்னார்கள். ருக்கானா அவ்வளவு பெரிய வீரர், மக்காவிலே அறியப்பட்ட வீரர், அவரிடத்திலே மல்யுத்தம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்றார்கள். அவருக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. சரி, அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம், இன்றைக்கு நான் தோத்துட்டான், வெற்றி பெற்ற நீ தோத்து விட்டால் அடுத்த முறை ஜெயிப்பாய் என்று சொன்னார்கள். அடுத்த முறையும் அந்த மனிதர் தோத்து விட்டார். இப்படி பல முறை நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையை பார்த்த அந்த மனிதர், என்னை வெற்றி கொள்வதற்கு ஒரு நபியை தவிர வேற யாராலும் முடியாது என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தங்களுடைய வாழ்நாளிலே இப்படி எல்லாம் ஈடுபட்டு வந்திருப்பதை பார்க்கிறோம். புகாரி சரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். ஆயிஷா ரலி சொல்கிறார், நான் மெல்லிய உடலாக இருந்தேன், அதனால ரசூலுல்லாஹ் முந்திட்டேன், ஜெயித்து விட்டேன். அடுத்த முறை ரசூலுல்லாஹ்வுக்கு 55 வயசு. நான் கேட்டேன் ரசூலுல்லாஹ் அவர்கள, இப்ப நம்ம ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமான்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் சரி என்று சொன்னார்கள். அப்போது எனக்கு உடல் கொஞ்சம் உடல் போட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை முந்தி விட்டார்கள். 55 வயசுல நம்ம ஓட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு ஓடி ஜெயித்தார்கள். ஜெயித்து எப்படி சொன்னார்கள், ஆயிஷாவே அன்னைக்கு நீ ஜெயிச்சல்ல அதுக்கு இது பகரம் என்று சொன்னார்கள். ஓட்டன்றா முடிஞ்சு விட்டது என்று சொன்னார்கள். இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில இப்படி எல்லாம் நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இது போன்ற நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளோடு விளையாட்டுகிற விளையாட்டை பார்க்கலாம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள், சிறு குழந்தை ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை பிடிப்பதற்காக ஓடினார்கள். அவர் அங்கும் இங்குமாக குழந்தை எப்படி ஓடுற வழியில எல்லாம் நம்ம ஓட முடியாத சமயங்களில் அவர் ஓடுகின்ற இடங்களிலெல்லாம் ரசூலுல்லாஹ் ஓடினார்கள். கடைசியிலே பிடித்து விட்டார்கள். பிடித்து விட்டு அந்த குழந்தையை மாறி மாறி முத்தமிட்டார்கள். அதுக்காக போய் எல்லாரும் விளையாடுங்கன்னு சொல்ற நினைச்சுக்காதீங்க. விளையாட்டில இஸ்லாம் விளையாட்டை தடுக்கவில்லை. எது மகிழ்ச்சியை மனசுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற, அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு முரண் இல்லாத, உடல் ஆரோக்கியத்தை தருகின்ற விளையாட்டுகளை விளையாட வேண்டும். மனிதனுடைய முக்கிய நோக்கமே உடல் ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது அதை கடைபிடிக்க வேண்டும். நோயாளியாக இருக்கக்கூடாது, எந்த முஸ்லீமும் நோயாளியாக இருக்கக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அதன் காரணமாக இவர்களை அனுமதித்தார்கள். அதே மார்க்கத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, நாம விளையாடவில்லை என்று சொன்னாலும் கூட மனித சமூகத்திற்கு எது நன்மையை விளைவிக்கும் அப்படிப்பட்ட விளையாட்டுகளை தடை செய்வதற்கு மனிதர்களுக்கு உரிமை கிடையாது. அது அந்தந்த பகுதியில் உள்ளவர்களுடைய நேரத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து, சூழ்நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு பகுதியில் உள்ளவர்களும் ஒவ்வொரு விதமாக விளையாடுகிறார்கள். ஆனால் மார்க்கத்தில சூதாட்டத்திலேயோ பாவமான காரியத்திலேயோ கொண்டு சேர்க்கின்ற எந்த விளையாட்டும் அனுமதி இல்லை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாதிரியான விளையாட்டுகளை நாம் ஆமோதிப்பதோடு அதற்கு எதிராக செய்யப்படுகிற செயல்கேற்பாடுகளை முறியடிக்கவும் வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதற்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் எல்லாருமே தங்களது சமய நிலைகளெல்லாம் மறந்து சகோதரத்துவத்தோடு பாடுபடுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இதில் இன்னொரு விஷயம், நமக்கு என்று பிரச்சனைகள் வருகிற போது ஒன்னு ரெண்டு தலைவர்களை தவிர வேறு யாரும் குரல் கொடுப்பதில்லை. இந்த தலாக்குடி விஷயத்தில் தாழ்த்தப்பட்ட கட்சியைச் சேர்ந்த சிலர்கள் நம்மோடு வந்து பலமாக குரல் கொடுத்தார்கள். அதற்கு நாம் எப்பவுமே நன்றி கடன்பட்டவர்கள். அதுக்காக வேண்டி நாம அவங்க பிரச்சனை தானே விட வேண்டியதில்லை. நம்முடைய மனம் எப்போதும் விரிவானது, விசாலமானது, தயாளமானது. இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள், முஸ்லிம்கள் தான் அங்கே தங்கியிருக்கக்கூடிய அந்த போராளிகளுக்கு நீர் கொடுக்கிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள், நிறைய சேவைகளை செய்கிறார்கள். இதன் மூலம் இந்த தமிழகத்திலே நம்ம மீது ஒரு அபிமானம் உண்டாகும். நாளைக்கு நம்மை குறியாக கொண்டு வரப்படுகிற எந்த சட்டமாக இருந்தாலும் அவர்களும் நம்மோடு கைகோர்த்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு ஒரு அபிமானத்தையும் நாம் பெற வேண்டும். அந்த அடிப்படையில் அது மாதிரியான விசேஷங்களில் நாம் கலந்து கொள்வதில் ஆர்வப்பட வேண்டும் என்று நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பகுதியை சேர்ந்த இந்த நாலஞ்சு பள்ளிவாசர்களின் சார்பாக, நம்ம பள்ளி அம்பேத்கர் நகர், ஹவா பள்ளி, செக் போஸ்ட் பள்ளி ஆகிய இந்த பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிவாசர்களின் சார்பாக, அசருக்கு பிறகு ஜிஆர் மருத்துவமனை பக்கத்தில் ஒரு சிறிய அளவிலான எதிர்ப்பு கூட்டம் ஒன்று நடைபெறிருக்கிறது. ஒரு 10-15 நிமிஷம் அசர் துளிக்கு எல்லாரும் வாங்க, ஜுமாவுக்கு வந்தது போல. அதே மாதிரி இங்கிருந்து எல்லாருமே அது ஊர்வலமாக போய் அந்த இடத்துல அங்கு எதிர்ப்பாக சொல்லப்படுகின்ற கோஷம், அந்த கோஷத்திலே கலந்து கொண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். மீடியாக்களில் வரட்டும், நம்ம இந்த மாதிரி முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து இதை எதிர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிற போது ஆங்காங்கே இருக்கிற முஸ்லிம்களும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள். முஸ்லிம்கள் நமக்கு இது ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் என்ற நன்றி உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் பிற்காலங்களிலே மற்றவர்கள் நம்மை அனுசரணையோடு கலந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது. அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்கி, பகைமை ஒழித்து, விரோத போக்கினை அல்லாஹ் உட்படுத்தி, அதிலிருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்பவும் மனதில் இருக்கக்கூடிய விஷயம், அவர்களால் நமக்கு எந்த பெரிய நன்மை ஏற்படாவிட்டாலும் பரவாயில்லை, சிறைவாசிகளாக அகப்பட்டுக் கொண்டிருக்கிற அப்பாவி முஸ்லிம்கள் எந்த காரணம் இல்லாமல் ஆண்டுகளாக சிறைக்குள்ளே இருந்து வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறது. அதை மீட்டுவதற்காக முஸ்லிம்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த நிலைக்கு இவர்கள் ஒத்துழைப்பு தந்தால் அது ரொம்ப பெரிதாக இருக்கும். இது மாதிரி அந்த முஸ்லிம் சிறைவாச அரசுகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இது மாதிரியான பெரிய அளவிலான ஒரு போராட்டங்கள் நடத்தப்படுகிற போது தமிழர்களும் ஒன்றிணைந்து நம்மோடு கைகோர்த்து நின்றால் அது மிகப்பெரிய வெற்றி நமக்கு ஏற்படுத்தி தரும். அது ஒன்று நடந்தாலே இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்பதாக நாம் நினைப்போம். வல்லரமான அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்.